SBS தமிழ்.
வணக்கம் ஐயா.
வணக்கம்ங்க.
உங்கள் பெற்றோர் வந்து கல்வி கூடத்திற்கு போகாத ஒரு பின்னணி கொண்டவர்கள், நீங்கள் வந்து இந்த அளவிற்கு ஒரு கல்வியின் வந்து உச்சம் தொட்டவர், இது எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மூக்கில் விரல் வச்சு ஆச்சரியமாக உங்களை பார்த்துருக்க கூடும் பல வேளைகளில். இது எப்படி சாத்தியம் ஆச்சு, எங்களுக்கும் கூட அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறோம். சொல்லுங்களேன், இது எப்படி சாத்தியம்?
நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வாணியம்பாடி என்ற ஒரு ஊரில். அப்போ வந்து படிக்கிறதுன்றது கல்வி வாய்ப்புங்கிறது மேல்தட்டு மக்களுக்காகத்தான் இருந்ததாக எனக்கு வந்து முன்னாடி. சாதாரண மக்கள்லாம் அந்த அளவுக்கு கல்வி பண்ற ஒரு ஆர்வம் இல்லை. அதனால என்னுடைய பெற்றோர்களும் ஏதோ ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியுமே தவிர அவங்க ஒன்றும் அவ்வளோ அதிகமாக படித்தவர்கள் கிடையாது. ஆனால் என்ன வந்து படிக்க வைக்கணும், என்னுடைய மற்ற என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் படிக்க வைக்கணும்ன்றது ஒரு ஆர்வத்தோடு என்னுடைய பெற்றோர்கள் ஈடுபட்டார்கள். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், ஆர்சி ராமநாத ஐயர்னு. அவர் வந்து இஸ்லாமியா ஹைஸ்கூலில் டீச்சராக இருந்தார். அவர் தினம் எங்கே என்ன காரியம் இருந்தாலும் நான் தவறாமல் பள்ளிக்கு போகணுன்ற பக்கத்தை கூடவே கூட்டு போவார். போகும்போதே சொல்லிக்கிட்டே வருவார், எப்படி படித்ததுனால முன்னுக்கு வந்தால் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு கூட சொல்லுவோம். கணக்கு நல்லா வருது, நீ நல்லா கணக்கு படிச்சுன்னா இன்ஜினியர் ஆகலாம். எனக்கு நான் இன்ஜினியர்னா என்னன்னு தெரியாதப்போ, அதனால் நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நல்ல ஒரு அறிவுரைகளை கொடுத்து ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால நான் வந்து இப்போ ஹைஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு போய் அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போய் முன்னுக்கு வர முடிஞ்சுது.
உங்களை எடுத்துக்கிட்டா, நீங்கள் அமெரிக்காவில் போய் கல்வி கற்றுருக்குறீங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து உங்கள் மனைவி வந்திருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு, அப்புறம் அங்கேயே உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு, அதுக்கு பிறகு உங்களுக்கு அங்கே வந்து வேலை வாய்ப்பு கூட வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தும் நீங்கள் ஏன் அமெரிக்காவில் வந்து தங்கி அங்கேயே வந்து கல்வி கற்றோ அல்லது பணியிலே அமர்ந்து என்ன இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போகலை, ஏன் திரும்ப இந்தியாவுக்கு போனீங்க?
அது முக்கியமான ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நாம் படித்து இப்போ அங்கே மினசோட்டாவில் படித்து முடிச்சுட்டு அங்கேயே வேலை வாய்ப்பும் இருந்தது. நான் அப்போ பிஹெச்டி பண்ணிவிட்டு அங்கே நான் இருந்த ஒரு அந்த நிறுவனத்தில் பிஹெச்டி படித்தவன் நான் ஒருத்தன் தான். அதனால் எனக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது அந்த கம்பெனியில். அவங்க என்ன அங்கே நிறுத்தி இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அப்போ அந்த சின்ன வயசில் ஒரு எனக்கு ஒரு கோட்பாடு என்னன்னா, நான் அவர் கேட்டார் என்னுடைய பிரசிடென்ட் பிரிட்டிஷ் சொல்லிட்டு அந்த கம்பெனி, நீ ஏன் போகிறேன்றே நான் தான் உங்களுக்கு ஆகணும். ஐ சட் ஐ வுட் ராதர் பி எ ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் இன் அ செகண்ட் கிளாஸ் கண்ட்ரி ராதர் தென் பீயிங் எ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இன் அ ஃபஸ்ட் கிளாஸ் கண்ட்ரி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படி இருந்தது. அப்புறம் அதனால் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். ரெண்டாவது காரணம் வந்து அப்போல்லாம் இம்மிக்ரேஷன் ஈஸியாக இந்தியாவுக்குன்னு இம்மிக்ரேஷன் கோட்டாவே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அதனால் ஒரு தனி எஃபர்ட் எல்லாம் எடுக்க இந்த கம்பெனி நான் இருந்தவங்க அவங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு இதெல்லாம் பண்ணி ஃபைல் பண்ணி அப்போ இந்தியாவுக்குன்னு நான் சொல்கிறது நான் 1960 இந்தியாவுக்குன்னு 50 or 60 கோட்டா தான் இருந்தது. அதனால் அந்த மாதிரி இமிக்ரெண்ட் வீசா கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் இதெல்லாம் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் இந்தியாவுக்கு வந்தேன். இன்னொரு காரணம் வந்து நான் வந்த உடனே இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தது. கடைசியில் ஐஐடியில் தான் சேர்ந்தேன், வேறு சிஆர்ஆர்ஐயில் டெல்லியில் ஒரு வேலை இருந்தது இங்கெல்லாம். அதனால் வேலை வாய்ப்பு சுலபமாக கிடைச்சதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாமே அப்படின்னும் ஒன்றும் அதை பற்றி அதிகமாக திங்க் நினைக்கவே இல்லை. அம்மாவுக்கு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகும் இன்றைக்கி இருக்கிற ஒரு மனப்பாங்கு அப்போ இல்லை எனக்கு. அப்போ
சரி, அடுத்து வந்து இப்போ கல்வியை பொறுத்தளவில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த அல்லது இந்தியா குடியரசு ஆன 1950 இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து கல்வி வந்து ஒரு மாநிலத்தின் அதிகாரத்தின் கீழ் வந்தது. அதை வந்து படிப்படியாக குறிப்பாக இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வியை வந்து ஒரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொண்டு வந்து படிப்படியாக அதை வந்து கல்வி வந்து முழுக்கவுமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுறதாக பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. சிறந்த ஒரு கல்வியாளருங்கிற வகையில் உங்கள் பார்வை என்ன ஐயா?
இன்னைக்கு ஆக்சுவல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது கன்கரண்ட் சப்ஜெக்ட்னு இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இப்போ பல்கலைக்கழகங்கள் 695 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 85% இதெல்லாம் ஸ்டேட் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தான், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் கம்பேர் பண்ணிங்கன்னா 85% ஈவன் பிரைவேட் யூனிவர்சிட்டி தே ஆர் அண்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதனால 85% தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு, 15% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. ஆனால் இந்த 15% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது அந்த கல்வி நிறுவனங்கள், இப்போ பல்கலைக்கழகங்களில் கல்வி நிறுவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூன்று விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து அவர்களுக்கு பட்ஜெட் பண உதவி நிலை, சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பண உதவிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பல மடங்கு அதிகமாக இருக்கு, அது ஒன்று. இரண்டாவது அட்டானமி, அந்த ஜெனரலி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவர்களுடைய இது அட்டானமியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அவ்வளவு தலையிடுறதில்ல, ஓரளவுக்கு இருக்கு அங்கேயும். ஆனால் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது தலையீடே கிடையாது. மூன்றாவது அந்த பாடத்திட்டங்கள் அந்த இருக்கிறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்ல உயர்ந்த, அதாவது ரெஸ்பெக்டபுள் இந்த ரேங்க், நேஷனல் லெவல் ரேங்கிங், அக்ரிடிட்டேஷன் ரேங்கிங் எது பார்த்தாலும் ஜெனரலி ஒரு ஒரு சில ஸ்டேட் யூனிவர்சிட்டியை தவிர சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் எல்லாம் முக்கியமாக முன்னிலையில் இருக்குது. இந்த காரணங்களுக்காக நம்ம வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேட் கன்கரண்ட் சப்ஜெக்டில் வந்தால் கூட ரொம்ப பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஈடுபாடு அட்வான்டேஜாக தான் இருக்க தவிர இது எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஈடுபாட்டில் விட்டுருந்தோம்னா இன்றைக்கும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து.
இப்போ எல்கேஜியிலேருந்து பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாமே ஆங்கிலமயம், ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்பிக்கப்படுது. நிச்சயமாக வந்து உங்கள் காலத்தில் வந்து நீங்கள் தமிழ் மொழி கல்வியில் தான் படிச்சிருப்பீங்க, நான் கூட அப்படி தான் படித்தேன். இப்போ இருக்கிற தலைமுறை, அதாவது இப்போ வந்து எல்லாமே ஆங்கிலத்திலே கற்று ஆங்கிலம்தான் தேவை அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
பெரும்பாலான பெற்றோர்களுடைய மனப்பாங்கு ஆங்கில கல்வின்னு தான் நல்ல கல்வி, அல்லது ஆங்கில கல்வியில் படித்தால்தான் பிற்காலத்தில் மேல் படிப்பு படிக்க வசதி இருக்கும், மேலே வந்து வேலை வாய்ப்புக்கு வசதி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு தவறான கருத்து அது. அதை வந்து செயல்படுத்தல, எல்லோருக்கும் தாய்மொழியில் கற்பிக்க தான் கார்மொழியில் கற்றதுனால்தான் அந்த கருத்து தெளிவு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் கூட, போதிக்கிற ஆசிரியர்கள் கூட ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இருக்கிற ஒக்காபுலரி, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ லிமிட்டெட், அவங்களும் தமிழில் தமிழுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அதனால தமிழில் சொல்லி கொடுக்கலாம், தமிழில் சொல்லி கொடுத்தா தான் சிறுவர்களுடைய கல்வித்திறனும் அதிகமாகும்ன்றது ஒரு எண்ணம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் இந்த பெற்றோர்களுடைய அவங்களுடைய கருத்து மாற்றம் அடைகிற வரைக்கும் செயல்படுத்துதல் ரொம்ப சிக்கலாக இருக்குது.
இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகள்லேருந்து வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதுவரைக்கும் வந்து சைனாவிலேருந்து வர மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, ஆனால் வர வர வந்து இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. லட்சக்கணக்கான இந்திய மாணவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது. அப்போ வெளிநாட்டு கல்விகளோடு ஒப்பிட்டால் இந்திய கல்வி வந்து பின்தங்கி இருக்குது, வெளிநாட்டு கல்வியோடு அது ஒப்பிடும் அளவு இல்லை, அல்லது தரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா என்ன?
அது ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் முக்கியமாக இந்த வெளிநாட்டு கல்விக்கு வர்றதுக்கு பர்டிகுலர் ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரிஸ் அவங்க ஏஜென்ட்ஸை வச்சு இன்சென்டிவ் பண்ணுறாங்க. ஒரு பையனை சேர்த்து விட்டாக்கா 1000 ரூபா அப்படின்னு அந்த ஏஜென்ட்ஸு, ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் ஒன்று. இரண்டாவது, ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் போய் படித்தாக்கா உடனே வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, அது அந்த ஒரு கருத்து இருந்தது. மூன்றாவதாக கல்வி நிலையங்களில் வேலை, இப்போ அட்மிஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் கிடைக்காதவங்க தான் அந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாண்டுக்கோ இங்கிலாண்டுக்கோ. மேல் படிப்புனா இப்போ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் போகிறது மட்டும் இல்லை, ஈவன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இடம் கிடைக்காத, இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இடம் கிடைக்காதவங்க தான் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு இது பண்ணுறாங்க. அதாவது இது சப்ளை அண்ட் டிமாண்ட் சுச்சுவேஷன். ஒன்று, வெளிநாட்டு கல்வி படிச்சுட்டு வந்தாக்கா படிச்சுட்டு வர்றதில்லை, முக்கியமாக வெளிநாட்டு கல்வி கேட்க போகிறவங்கள்லாம் வெளிநாட்டில் போய் படித்தா அங்கேயே தங்கி அங்கேயே சம்பாதிச்சு அங்கேயே இருக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தினால தான் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. உண்மையாக பார்க்க போனால் வெளிநாட்டுக்கு இப்போ போகிறவங்க மெடிக்கல் அட்மிஷன்ஸில் பாருங்களேன், இப்போ நிறைய பேர் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு மெடிக்கல் டிகிரி, ஏன்னா நம்ம ஊரில் மெடிக்கல் டிகிரி இந்த பர்டிகுலர்லி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கோடிக்கணக்கான பணம் வாங்குறாங்க அப்படின்றதுனால அவங்க வெளிநாட்டுக்கு அங்கே அட்மிஷன், அப்படி பணம் கொடுத்தாலும் இடம் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது எல்லாம் அந்த சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இங்கேயே என்னை ப்ராக்டிஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி ஆர்வம் இருக்கவங்க. மீதி கொஞ்சம் பேர் இப்போ பொதுவாக இன்ஜினியரிங் அல்லது எக்கனாமிக்ஸு மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிக்க போகிறவங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணுன்ற எண்ணத்திலேயே போகிறதில்ல, அவங்க போய் அங்கேயே தங்கிடலாம் தான் போகிறாங்க.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.